வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பயிர் கழிவுகளை வயலிலேயே மக்க வைக்கும் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள்.
எல்லாருக்கும் வணக்கங்க. நான் முனைவர் வி. தவமணி, இணை பேராசிரியராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். நான் இதே வானொலி மூலமாக உங்களை ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி உங்களை சந்திச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு திரும்பவும் நான் எதுக்கு இப்போ உங்களை சந்திக்க வர்றேன் அப்படின்னா, கழிவுகளை வந்துட்டு வயல்லையே எப்படி நம்ம வந்து மக்க வைக்கலாம் அப்படின்னு. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கழிவுகளை வந்துட்டு சேகரித்து அதை வந்துட்டு தனியாக மக்க வச்சு வயலுக்கு போடுவோம். ஸோ அதிலிருந்து இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கழிவுகளை வயல்லேயே நம்ம மக்க வைக்கிறதுக்கான ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து அதில் வந்துட்டு ஒரு பயிரில் நம்ம வெற்றியும் கண்டிருக்கிறோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, சாதாரண கழிவுகளை நம்ம எப்பவுமே சேகரித்து அதுக்கப்புறம் சிறு சிறு துண்டுகளாக மாற்றிட்டு வெட்டிட்டு சாணத்தை கலந்து அதை வந்துட்டு ஒரு குவியல் முறையில் ஈரப்பதத்தை வந்துட்டு நம்ம எப்பவுமே பராமரிச்சுட்டு ஒரு 45 நாளுக்கு அப்புறம் அதை திரும்பவும் ஒரு தடவை கலக்கி அது கூட நுண்ணுயிர்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். நுண்ணுயிர்களை ஆட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்னப்பவே வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுக்குற பயோ மினரலைசரை பயன்படுத்தலாம்னு சொன்னேன். இப்போவும் அதையே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பவும் வந்துட்டு அதைய குவிச்சு நம்ம குவியல் முறையில் வந்துட்டு ஒரு 3 அல்லது 3.5 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல மக்கிய உரமாக வந்துட்டு நம்ம அதைய தயார்படுத்தி எடுத்து நம்ம வயல்வெளிகளில் போடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வயல்வெளிகளில் நம்ம சேகரித்து கழிவுகளை திரும்பவும் போடுறதுக்கு வந்துட்டு நமக்கு ஆட்செலவெல்லாம் அதிகமாகும். இப்போ ஆளுகளும் பொதுவாக கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம வந்துட்டு வயல்லையே கழிவை மக்க வச்சா இன்னும் நல்லது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த வயல்லையே மக்க வைக்கிற கழிவு இப்போ முதல்ல ஒரு பயிரில் நம்ம பண்ணி வெற்றியும் கண்டிருக்கிறோம்னு சொன்ன பயிர் வந்துட்டு நெல்.
இப்போ நெல் பொறுத்த வரைக்குங்க, தமிழ்நாட்டில் நாம் வந்துட்டு பொதுவாக அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதில் வர்ற நெல் கழிவுகள், வைக்கோல் வந்துட்டு மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்துகிறோம். இப்போ மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்துறது போக மீதமுள்ளதை வந்துட்டு அப்போல்லாம் போர் போட்டு எல்லாம் சேமித்து வைக்கிறது உண்டு அடுத்த இதுக்காக. பட் நம்ம வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு மாடுகளுக்கு வந்துட்டு போட்டது போக உணவாக பயன்படுத்துறதுக்கு போக எஞ்சி இருக்கிறத வந்துட்டு வயல்லையே விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வயலில் விட்ட வைக்கோல், அது போக அறுவடைக்கு நம்ம நெல் அறுக்கிறோம் இல்லைங்களா, அறுக்கிறப்போ வந்துட்டு 2 விதமாக நம்ம அறுப்போம். ஒன்று வந்துட்டு மெஷினை வச்சு நம்ம அறுவடை செய்வோம், இன்னொன்று ஆட்களை வச்சு அறுவடை செய்வோம். மெஷினை வச்சு அறுவடை செய்கிறப்ப கீழே நிலத்துலேருந்து அந்த தூரம் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஹைட்டை விட்டு தான் அது அறுவடை செய்யும் மெஷினில். ஆட்களை வச்சு நம்ம அறுவடை செய்கிறப்ப அது வந்துட்டு 10-12-13 சென்டிமீட்டர் ஹைட்டு தான் இருக்கும். மெஷினை கம்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதே வந்துட்டு நெல் கட்டையும் வைக்கோலும் மீதம் வந்துட்டு நம்ம வயல்லையே இருக்கும், மாடுகளுக்கு உணவாக போனது போக. நம்ம வந்துட்டு அதையே வந்துட்டு எரிக்கிறதெல்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது, அப்படியே உழுது விட்டு அடுத்த பயிருக்கு போயிடுவோம். ஆனால் வட மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நெல் வைக்கோலை எல்லாத்தையுமே எரித்து அதை வந்துட்டு அடுத்த பயிருக்கு வந்துட்டு அப்புறம்தான் போவாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எரிக்கிறப்போ வந்துட்டு நமக்கு காற்று மாசுபாடு அதிகம். நீங்கள் வந்துட்டு பேப்பரில், டிவி அந்த மாதிரி நியூஸ்லேயெல்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ நெல் அதிகமாக பஞ்சாபில் நெல் வயலில் இருக்கிற வைக்கோலை எரிக்கிறதுனால தான் வந்துட்டு டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எரிக்கிறப்ப காற்று மாசுபாடு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்துட்டு அழிஞ்சு போகுது. இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப மோசமான செயல். அதனால் வந்துட்டு அதையே நம்ம வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த வயலில் இருக்கிற மீதமுள்ள வைக்கோலையும் அந்த நெல் கட்டைகளையும் வயல்லையே கூடிய சீக்கிரம் மக்க வைக்கணும். சரி, நம்ம தான் உழவு ஓட்டிடுறோமே, அதை திரும்ப என்ன மக்க வைக்கிறீங்க? நம்ம வந்துட்டு உழவு ஓட்டின உடனே வந்துட்டு அது மக்காது. அதுக்குன்னு ஒரு நாட்கள் வந்துட்டு குறிப்பிட்ட நாள் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அது மக்கும். அந்த மாதிரி மக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கரிமச்சத்து, ஆர்கானிக் கார்பன்னு சொல்லுவோம், அது வந்துட்டு மண்ணில் அதிகரிக்கும். அதனால நம்ம வயல்லையே குறைந்த நாட்களில் சீக்கிரமாக எப்படி இந்த நெல் கட்டைகளையும் மீதமுள்ள வைக்கோலை வயல்லையே போடுறதையும் நம்ம வந்துட்டு பயனுள்ளதாக மக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்துட்டு அறுவடைக்கு பின்னாடி ஒரு ஹெக்டருக்கு நம்ம ஆட்கள் மூலமாக அறுவடை செய்கிறதுல வந்துட்டு 3 டன் அளவுக்கு அந்த நெல் கட்டைகள் வந்துட்டு மிச்சமாக இருக்கும் வயலில் இருக்கும். அதுவே வந்துட்டு மெஷினில் அறுவடை செஞ்சீங்கன்னா 5-5.5 டன் அளவுக்கு வயலில் இருக்கும். இது போக நம்ம வந்துட்டு அறுவடை செஞ்ச பிறகு அந்த வைக்கோல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே போட்டோம்னா அது தனியாக நம்ம கணக்கெடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மீதம் இருக்கிற வைக்கோலையும் நெல் கட்டைகளையும் முதல்ல வந்துட்டு ஒரு தடவை நல்லா உழுகணும். டிராக்டரில் வச்சு நல்லா உழுதுறோம். உழுத பிறகு திரும்பவும் அதே டிராக்டரை வச்சு ரொட்டாவேட்டர்னு சொல்லிட்டு ஒரு தடவை நல்லா போட்டுடணும். ஸோ இது ரெண்டும் பண்ணினதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு நனைக்கணும். நினச்ச பிறகு டிஎன்ஏயு பயோமினரலைசர் அப்படிங்கிறது, இது ஒன்றும் இல்லைங்க, டிஎன்ஏயு பயோமினரலைசர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பயோமினரலைசர் சுற்றுப்புற சூழல் அறிவியல் துறையில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது 1 கிலோ 63 ரூபா. ஸோ இது ஒரு நுண்ணுயிர் கூட்டுக்கலவை, அவ்வளோதான். அதில் வந்து நுண்ணுயிர் தான் இருக்குது. இப்போ இதை வாங்கி நம்ம வந்துட்டு அதில் போடுறதுனா அது ஈஸியாக வந்துட்டு மக்க வைக்கக்கூடிய தன்மையுடையது. அதிக நுண்ணுயிர் இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக அது மக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தடவை நான் நல்லா உழவு ஓட்டியாச்சு, ஒரு தடவை ரொட்டாவேட்டர் போட்டாச்சு, இது வந்துட்டு நல்லா அந்த நெல் கட்டைகள் ஆகட்டும் ஆல்ரெடி இல்லை வைக்கோல் ஆகட்டும் எல்லாம் துண்டு துண்டாக இருக்கும். ஸோ இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பயோமினரலைசர் வந்துட்டு 1 டன்னுக்கு 2 கிலோ அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆட்களை வச்சு பண்ணுறப்போ 3 டன் அளவு கழிவு அதில் இருக்கும் கட்டை, அதே மெஷினை வச்சு பண்ணுறப்போ 5-5.5 டன்னு கழிவு வந்து அதில் இருக்குது. இப்போ 1 டன்னுக்கு 2 கிலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ 5 டன்னு 6 டன் அப்படின்னா 12 கிலோ கூட நீங்கள் 2 கிலோ போடுறதுனாலையும் இதில் தப்பு கிடையாது. ஸோ அந்த கழிவை வந்துட்டு நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை மணல் கலக்கி இப்போ 1 ஹெக்டருக்கு 6 டன் வருது அப்படின்னா 12 கிலோ கூட வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து மணலில் கலக்கி நல்லா 1 ஹெக்டர் ஃபுல்லாக இறச்சி விட்டுறோம். இப்போ வந்துட்டு தண்ணி விட்டதுக்கு அடுத்த நாள் இதை இறக்கிறோம். இறச்சிட்டு திரும்ப வந்துட்டு 1 நாள் கழித்து அதுக்கு அடுத்த நாள் தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு இப்படியே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த பயோமினரலைசர் போட்டதுக்கப்புறம் 10 நாட்கள் கழித்து திரும்பவும் வந்துட்டு இந்த பயோமினரலைசர் போட்டோம் உள்ளே வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வைக்கோல் அந்த நெல் கட்டை இதெல்லாம் உள்ள தூளாகி அதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு நிறம், வைக்கோலும் பழுப்பு நிறம் நெல் கட்டையிலும் பழுப்பு நிறம் எல்லாம் பழுப்பு நிறமாக இருக்கிறதுனால இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரிமச்சத்து மட்டும் அதிகமாக இருக்கும். கரிமச்சத்தும் தலைச்சத்தும் ரெண்டும் சேர்ந்து சரி விகிதத்தில் இருக்கணும். அதாவது கரிமச்சத்தும் தலைச்சத்தும் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா, சிஎன் ரேஷியோன்னு சொல்லுவோம், 30:1 என்ற அளவில் வந்துட்டு இருந்தால் மக்கக்கூடிய வேகம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நெல் வயல் இருக்கிறது பூரா இப்போ கரிமச்சத்து, ஏன்னா வைக்கோலும் பழுப்பு நெல் கட்டைகளும் பழுப்பு. ஸோ அதுக்கு தலைச்சத்தை நம்ம பச்சையாக இருக்கிறத சேர்த்தணும். தலைச்சத்துனாலே நைட்ரஜன் சொல்லுவோம், பச்சையாக இருக்கிறது. அது அவ்வளவு தூரம் தலைகளையெல்லாம் நம்ம வெட்டி போட்டு தலைச்சத்தை பண்ண முடியாதுங்கிறதுனால யூரியா வந்துட்டு 25 கிலோ 1 ஹெக்டர் அளவுக்கு நமக்கு இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். யூரியா 25 கிலோ 1 ஹெக்டர் அளவுக்கு 10 நாள் பயோமினரலைசர் போட்டதுக்கப்புறம் தூவி விட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு ஈரப்பதத்தை தண்ணி விட்டு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதை விட்டு ஈரப்பதத்தை மட்டும் இருக்கிற மாதிரி பராமரிச்சுட்டே வந்தீங்கன்னா 45வது நாள்லேருந்து 50வது நாளுக்குள்ளே 70%-80% வந்துட்டு சுத்தமாக மக்கிரும். அந்த 45-50 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அடுத்த நடவுக்கு நெல் நடவுக்கு உண்டானது அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணி நெல்லை நட்டலாம். 50வது நாளுக்கு அப்புறம் 75% இப்போ மக்கி இருக்குதுன்னா மிச்சம் 25% அடுத்த 15-20 நாளுக்குள்ளே மக்கிறோம். இதுதான் வந்துட்டு வயல்லையே போட்டு மக்கதுங்க. பார்த்தீங்கன்னா கழிவு சேகரிக்கிற செலவு மிச்சம், இதனால் ஆட்களே இப்போ கிடைக்கிறதில்ல, அந்த செலவு வந்துட்டு நமக்கு இன்னும் ஈஸியாகும். வயலுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம மக்க வைக்கிறதுனால ஒவ்வொரு நெல் அறுவடைக்கு பின்பும் கரிமச்சத்து ஏடாகிறதுனால மண்ணினுடைய வளம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகவே போகும். இது எல்லாத்தையும் விட காற்று மாசுபாடு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வயல்லையே மக்க வைக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம். இம்முறை வந்துட்டு இப்போ கரும்புக்கும் வந்துட்டு மக்காச்சோள தட்டுக்கும் கரும்பு சோவைக்கும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி நடைபெற்றுருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அதுலேயும் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான விடை கிடைச்சிது அப்படின்னா அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வயல்லையே மக்க வைக்கிற முறையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயோமினரலைசரை கொண்டு வாங்கி எல்லாரும் பயன்பெறுமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பயிர் கழிவுகளை வயலிலேயே மக்க வைக்கும் தொழில்நுட்பங்கள் பற்றி முனைவர் தவமணி அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.